2023 ஆகஸ்ட் மாத தெண்டலிதழில் டொரண்டோ கனடாவிலிருந்து குரு அரவிந்தன் எழுதியுள்ள சிறுகதை தடாகத்தில் சில காசுகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குறித்த நேரத்திற்கு போக வேண்டும் என்பதால் நான் தங்கியிருந்த ஹோட்டலில் குளித்து வெளிக்கிட்டு தயாராக நின்றேன். எனது அறைக்கதவு தட்டி சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தேன். மிஸ்டர் ஹரீஷ் என்றாள் வாசலில் நின்றவள். எஸ் என்றேன். பொஞ்சூர்னோ, ஐ ஆம் யூலியானா. இன்றைய நாள் நன்றாக அமையட்டும். உங்களை சுற்றுலாவுக்கு அழைத்து போக வந்திருக்கிறேன், மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். ஓ ஹாய் என்று வாய் சொன்னாலும் நான் அதிர்ந்து போயிருக்கிறேன் என்பது எனது வார்த்தைகளே உணர்த்தின. தவறுதலாக எனது அறைக்கதவை தட்டிவிட்டாளோ என நினைத்தேன். ரோம் நகரத்தில் இவ்வளவு அழகான ஒரு இளம் பெண்ணை சுற்றுலாத்துறையினர் எனக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. பொதுவாக நான் சென்ற நாடுகளிலெல்லாம் சுற்றுலாத்துறையில் அனுபவப்பட்ட கொஞ்சம் வயது கூடியவர்களைத்தான், அதிலும் அநேகமான ஆண்களைத்தான் இதுவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போகலாமா என்று கேட்டாள். நான் ரெடி, போகலாம் என்றேன். புறப்பட தயாரான போது ஒரு கணம் என்னை மேலும் கீழும் அவள் பார்த்தாள். அப்புறம், வெளியே கொஞ்சம் குளிராக இருக்கிறது, ஸ்வெட்டர் அல்லது விண்ட் பிரேக்கர் அணிந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றாள். ஒரு வழிகாட்டிக்கான அக்கறை அவளிடம் இருந்தது. புதிய இடம் என்பதாலும் கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டதாலும் வெளியே அன்றைய காலநிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கவனிக்க தவறியிருந்தேன். நினைவூட்டியதற்கு நன்றி என்று சொல்லி நான் உள்ளே சென்று என்னிடம் இருந்த விண்ட் பிரேக்கரை அணிந்து கொண்டு வந்தேன். நவ் யூ லுக் நைஸ் அண்ட் ஸ்மார்ட் என்றாள் மெல்லிய புன்னகையுடன். வென் இன் ரோம் டூ அஸ் த ரோம் இன் டூ. எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்றபடி ஆடை அணிவது முக்கியம் என்பதை சொல்லாமல் சொன்னாள். உங்களுக்கு ரோமில் முக்கியமாக ஏதாவது இடங்கள் குறிப்பாக பார்க்க இருக்கிறதா என்று கேட்டாள். எனக்கு இடம் புதிது, நீங்க தான் அழைத்து சென்று முக்கியமான இடங்களை காட்ட வேண்டும் என்றேன். அதை நான் கட்டாயம் செய்வேன், ஆனால் உங்களுக்கென்று ஏதாவது இடங்களை இங்கே விசேடமாக பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் சொல்லுங்க என்றாள். பீசா சாய்ந்த கோபுரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாளாக இருக்கிறது என்றேன். இந்த பீசா கோபுரத்தை பைசா சாய்ந்த கோபுரம் என்றும் சிலர் தமிழில் சொல்வதுண்டு. அது சற்று தூரத்தில் இருக்கிறது, நாளைக்கு அங்கு போகலாமா என்றாள். இல்லை, அது தற்செயலாக சரிந்து விழுந்து விட்டால் என்னுடைய கனவு கனவாயே போயிடுமே என்றேன். நான் சொன்னதை நகைச்சுவையாக எடுத்து சிரித்துவிட்டு, அதற்கு ஆயுசு 100 விழுந்திடாது என்றாள். ரோமில் உள்ள முக்கியமான சில இடங்களை குறிப்பிட்டு அந்த இடங்களுக்கு இன்று என்னை அழைத்து செல்வதாக சொன்னாள். அப்படியே ஆகட்டும் என்றேன். ரோம் வீதிகள் எல்லாம் சுற்றுலா பயணிகளால் சன நெருக்கடியாக இருந்தன. உள்ளூர் வீதிகள் பழைய முறையில் சிறிய நீள் சதுர கருப்பு கற்களை அடுக்கி போடப்பட்டிருந்தன. எல்லாமே மிக பழைய வீடுகளாக இருந்தன. அவற்றுக்கு வாகன தரிப்பிடங்கள் இல்லாததால் வீதி ஓரங்களிலேயே வண்டிகளை விட்டிருந்தார்கள். வீதிகளின் ஒரு கரையில் கார்களும் மறு கரையில் மோட்டோ சைக்கிள்களும் வரிசையாக விடப்பட்டிருந்தன. இங்குள்ள அநேகமான கார்கள் எல்லாம் தரிப்பிட வசதியின்மை காரணமாக பின்பக்கம் நீட்டிக்கொண்டிராமல் மொட்டையாக இருந்தன. வில்லா போர்க்கீஸ், பொன்டெமில்லியா, கொலோசியம், வத்திக்கான் அருங்காட்சியகம், பிளாசா டி எஸ் பானா போன்ற இடங்களை பார்வையிட்டோம். வில்லா போர்க்கீஸ் என்ற இடத்தை சென்று பார்த்தபோது உடி அல்லன் எழுதி நெறிப்படுத்தி நடித்த ரூ ரோம் வித் லவ் இந்த திரைப்படம் இங்கேதான் படமாக்கப்பட்டது என்று சொன்னாள். நிறைய ஆங்கில படங்கள் பார்த்திருக்கின்றேன், ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி சமாளித்தேன். அத்துடன் அவள் விட்டிருக்கலாம், அடுத்து என்னை பிளாசா டிஸ்பானா என்ற இடத்தில் உள்ள பிரபலமான இஸ்பானிய படிக்கட்டுகளை பார்க்க அழைத்து சென்றாள். ஞாபகம் இருக்கிறதா, வைக்கேஷன் ரோமன் படத்தில் கிரெகரி பெக் அந்த படத்தின் கதாநாயகி ஆட்ரி ஹேப்பனின் கையை பிடித்து கொண்டு படிக்கட்டில் நகைச்சுவையாக கதைத்து கொண்டு நடந்து வருவாரே, அந்த காட்சி இந்த படிக்கட்டுகளில்தான் படமாக்கப்பட்டது என்றாள். எனக்கோ என்ன சொல்வது என்று தெரியாமல் முகம் கருத்து போச்சு. கிரிகரி பெக் நடித்தது என்றால் கட்டாயம் பழைய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி சமாளித்தேன். இவள் என்னடா எனக்கு தெரியாத படங்களாகவே சொல்லி கொண்டிருக்கிறாள், தெரிந்த படமாக ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று நினைத்தேன். அடுத்ததாக பிரபலமான உலக அதிசயத்தில் ஒன்றான கொலோசியத்தை பார்க்க போனபோது என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாள். ரோம பேரரசின் அடிமைகளை சண்டை பிடிக்க விட்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதை 50,000 மேற்பட்ட மேல்தட்டு மக்கள் தினமும் வேடிக்கை பார்த்து ரசித்த இடம் இதுதான் என்று விளக்கம் தந்தாள். தெரியும், கிளாடியேட்டர்ஸ் பற்றி தானே சொல்கிறீங்க. ரசல் குரோ, கோனி நெல்சன் இரண்டு பேரும் அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்களே, உங்களுக்கு யாருடைய நடிப்பு பிடிச்சிருந்தது என்றேன். அவளுடைய முகம் மாறிப்போனது. உண்மையை சொன்னால் அந்த பழத்தை நான் பார்க்கவில்லை என்று எதிரே நின்று எனது கண்களை பார்த்து அவள் சொன்னபோது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தனக்கு உண்மையிலேயே தெரியாது என்பதை அவள் ஏற்றுக்கொண்டதை நினைக்க எனக்கு அவள் மீது ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டது. இவள் ஒரு சினிமா பைத்தியமாக இருப்பாளோ என்று நான் நினைத்தேன். காரணம் காட்சிக்கு காட்சி நினைவில் வைத்து வர்ணிக்கிறாளே என்பதுதான். மாணவ பருவத்தில் எனது கூட்டாளிகளை விட அதிகம் ஆங்கில படங்களை வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் யாழ்ப்பாணம் ரீகல் திரையரங்கில் பார்த்தது நான்தான் என்று இதுவரை காலமும் பெருமைப்பட்டு கொண்டிருந்ததையெல்லாம் ஒரு கணத்தில் பொய்யாக்கி விட்டிருந்தாள். அன்று கடைசி நிகழ்ச்சியாக ட்ரெவி ஃபவுண்டன் நீரூற்றை பார்க்க சென்றோம். பலரும் தடாகத்தில் சில்லறை காசுகளை வீசி கொண்டிருந்தார்கள். சிலர் தடாகத்தின் எதிர்ப்பக்கம் பார்த்தபடி சில்லறை காசை எடுத்து வலது கையால் இடது பக்கத்தோளுக்கு மேலாக தடாகத்தில் விழும்படி எரிந்து கொண்டிருந்தனர். ஏன் அப்படி வீசுகிறார்கள் என்று யூலியானாவிடம் கேட்டேன். அதுவா, விஷிங் வெல் போல தங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படி செய்கிறார்கள் என்றாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கலாம். நான் ஆர்வத்தோடு அவர்கள் எரிவதையும் நாணயத்தை எரியும்போது அவர்களின் முகபாவம் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். நீங்களும் எரிய போறீங்களா என்று கேட்டவள் தன்னுடைய ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்து என்னிடம் நீட்டினாள். இல்லை, வேண்டாம் என்று சொன்னேன். இங்கே வந்ததற்கு அடையாளமாய் நினைவில் வைத்திருப்பதற்கு ஒரு படமாவது எடுக்க வேண்டாமா என்றாள். இதை என்ன செய்ய என்று கேட்டேன். உங்கள் விருப்பம் ஏதாவது நிறைவேற வேண்டுமென்றால் அதை நினைத்து கொண்டு வலது கையால் இடது பக்கத்தோளுக்கு மேலால் இந்த நாணயத்தை எரிய வேண்டும் என்று அதற்கு விளக்கம் தந்தாள். அவள் என்னுடைய செல்போனை வாங்கி தான் படம் எடுப்பதாக சொன்னாள். அங்கே திரும்புங்க, இங்கே பாருங்க, சிரியுங்க என்றெல்லாம் ஆணையிட்டு படங்களை எடுத்தாள். படம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக மேலும் 2 நாணயங்களை தந்து எரிய சொன்னாள். நான் நாணயத்தை எரியும் போது எதையுமே நினைக்கவில்லை. படம் எடுப்பதற்காக போஸ் மட்டும் கொடுத்தேன். ஆனால் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையாகவே அவள் தந்த சில்லறை காசுகளை படத்திற்காக எரிந்தேன். இப்படி அல்ல, வலது கையில் காசை எடுத்து இடது கை தோள்பட்டைக்கு மேலாக தண்ணீரில் விழக்கூடியதாக எரிய வேண்டும் என்றவள் தானே எப்படி காசை எரிய வேண்டும் என்று ஒரு நடன ஆசையைப் போல நளினத்தோடு செய்து காட்டினாள். அவள் சொன்னபடியே பொறுமையாக செய்தேன். பாருங்கள் இந்த படங்களே, லவ்லி என்றாள். அவள் எடுத்த படங்களை செல்போன் திரையில் காட்டினாள். உண்மையிலேயே ட்ரெவி ஃபவுண்டன் பின்னணியில் படங்கள் நன்றாக வந்திருந்தன. இரட்டை சிறகுகளை கொண்ட 2 குதிரைகள் நெப்டியூனின் தேரை இழுத்துச் செல்லும் காட்சி அற்புதமாக படத்தில் பதிவாகி இருந்தது. அவள் ஒரு சுற்றுலா வழிகாட்டி என்பதால் புகைப்படக்கலையையும் தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று நினைத்தேன். அப்துல் கலாம் சொன்னது போல கனவு கண்டவர்கள் சிறுவர், பெரியோர், ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி தங்கள் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மறுபக்கம் திரும்பி நின்று காசை எரிந்து கொண்டிருந்தனர். என்ன நினைத்து காசை எரிந்தீர்கள் என்று திரும்பி ஹோட்டலுக்கு வரும்போது சிரித்து கொண்டே என்னிடம் கேட்டாள். நான் ஒன்றுமே நினைக்கவில்லை என்றேன். உண்மையாகவா? அப்படி எதுவுமே நினைக்காமல் எரிந்தால் முதலாவது காசு சரியாக எரியப்பட்டால் ரோமுக்கு திரும்பவும் வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமாம் என்றாள். யார் அப்படி சொன்னது என்று கேட்டேன். இது இங்குள்ள ஒரு ஐதீகம் என்றாள். ஒருமுறை என்ன, எத்தனை தடவை வந்தாலும் ரசிக்கக்கூடிய இடம்தானே ரோம், எனக்கு பிடித்திருக்கு என்றேன். ரோமை மட்டுமா சட்டென்று கேட்டாள். இல்லை, இந்த அன்பான மக்களையும் தான் என்றேன். மக்களுடைய நம்பிக்கையை வைத்து இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று நினைத்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிறீங்க என்றாள். இதெல்லாம் அவரவர் நம்பிக்கை, இதனாலே ஆகப்போவது ஒன்றுமில்லை என்றேன். இருக்கலாம், ஆனால் நம்பிக்கைதானே வாழ்க்கை என்றாள். அவள் தெளிவாகத்தான் இருக்கிறாள். நம்பிக்கையின் அத்திவாரத்தில்தானே எல்லாமே நகர்கின்றன என்பது அவள் சொன்னபோது புரிந்தது. ஹோட்டல் வரவேற்பு அறை வரையும் வந்து சாவோ என்று சொல்லி விடைபெற்றாள். நாளைக்கு என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் என்று இதிலே பார்த்து குறித்து வையுங்கள், காலையிலே வந்து அழைத்து போகிறேன் என்று சொல்லி பார்க்க வேண்டிய இடங்களை பற்றிய விவரங்கள் அடங்கிய கைடு புத்தகத்தை தந்துவிட்டு அவள் சென்றாள். நான் எனது அறைக்கு சென்று குளித்து உடை மாற்றிக்கொண்டு அவள் தந்த கைடு புத்தகத்தை வாசித்து பார்த்தேன். எங்கெல்லாம் போகலாம் என்று தேடிக்கொண்டிருந்த போது அந்த புத்தகத்தில் ஓரிடத்தில் ட்ரெவி ஃபவுண்டன் தடாகத்தில் காசை எறிவதற்கான காரணத்தை பற்றி வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தார்கள். யூலியானா சொன்னது போலவே முதலாவது காசு உங்களுக்கு திரும்பவும் ரோமுக்கு வரச் செய்வதற்கான அதிர்ஷ்டத்தை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆர்வம் காரணமாக இரண்டாவது காசு எரிந்தால் என்ன நடக்கும் என்பதை வாசித்து பார்த்தேன். இரண்டாவது காசை சரியாக எரிந்தால் ரோமில் உண்மையான காதல் உங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தது. மூன்றாவது காசை சரியாக எரிந்தால் ரோமில் வசிக்கும் அழகிய பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்பிக்கை. அத்தனை பேரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தானே காசை எறிகிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக அதிலிருந்து 3000-க்கும் மேலான யூரோ காசுகள் கிடைப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். அவரவர் நம்பிக்கை பலித்ததோ இல்லையோ அந்த பணம் நல்லதொரு சமூக தொண்டுக்கு பயன்படுவதாக குறிப்பிட்டிருந்தது மனதுக்கு மகிழ்வை கொடுத்தது. பகல் முழுவதும் இடங்களை பார்ப்பதற்காக அலைந்து திரிந்ததால் களைத்து போயிருந்தேன். நேர மாற்றமும் காரணமாக இருக்கலாம். தூக்கம் வருவது போல இருந்தது. விளக்கை அணைத்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தபோது ஏதோ சத்தம் கேட்டு காதை கொடுத்து கேட்டேன். அறைக்கதவை யாரோ மெல்ல தட்டும் சத்தம் கேட்டது. யாராயிருக்கும் இந்த நேரத்தில்? ஹோட்டல் பணியாளராயிருக்கலாம். ஆனால் நான் எதுவும் கொண்டு வரும்படி சொல்லவில்லையே என்று எண்ணியபடி கதவை திறந்தேன். வாசலில் ஆச்சரியம் காத்திருந்தது. ஹோட்டல் பணியாளல்ல, யூலியானா. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சென்றால்தான் பீசா கோபுரத்திலிருந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். நான் எப்படியோ சமாளித்து கொள்வேன், இங்கேயே தங்கட்டுமா என்றவள் என்னை தள்ளாத குறையாக கதவின் இடைவெளிக்குள் நழுவிக் கொண்டு உள்ளே வந்தாள். நான் வாயடைத்து போய் நின்றேன். நாணயத்தை வீசி குட்டையில் எரியும்போது என்னை அறியாமலே முன்னால் நின்று என்னை புகைப்படம் எடுத்து கொண்டிருந்த இவளை பற்றி அப்போது ஏதாவது நினைத்திருப்பேனா என்று எனக்கே சந்தேகமாக இருந்தது. அவள் சொன்னது போல நம்பிக்கைதானே வாழ்க்கை என்பதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமோ? ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.